Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Kareem wal Furqan al-Majid lil fuqara'i al-muhajirin alladhina ukhrijuu min diyarihim wa amwalihim yabtaghuna fadlan min Allahi wa ridwana wa yansuruna Allahu wa rasulahu ulaika humus sadiqun. Rabbi sarah li sadri wa yassir li amri wa hal 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பனும் ஆகிய எல்லா உள்ள அல்லாஹின் பெயரால் ஆராதனம் செய்கிறேன். ஆனாலும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாமுகள் நாதாக்கள் சான்றோர்கள் அத்தனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய பெருமக்களே, இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்க மாதமாக இருக்கிற முஹர்ரம் இன்னும் ஒரு சில நாட்களிலே நமக்கு வருகை தர இருக்கிறது. அல்லாஹ் ஏற்படுத்திய 12 மாதங்களில் துல்ஹஜ் மாதம் ஆண்டினுடைய இறுதி மாதமாகவும் முஹர்ரம் ஆண்டினுடைய துவக்க மாதமாகவும் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய இந்த ஆண்டுக்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர். எல்லாருமே தெரிந்திருக்கிற விஷயம்தான். ஆனால் அது எப்போது வருகிறது என்பது மட்டும்தான் யாருக்குமே தெரியாது. ஹிஜ்ரி என்ற சுற்றொடரை நாம் ஏதாவது சில சந்தர்ப்பங்களில் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுகிற வார்த்தையாக அது அமைந்துவிட்டது. திருமண நாளிதழ்களில் அடைப்புக்குறிக்குள் வருகிற ஒரு வார்த்தையாகவே இன்று வரையிலும் முஸ்லிம்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இஸ்லாமிய ஆண்டினுடைய பெயர் ஹிஜ்ரி என்று சொல்லப்படும். ஒவ்வொரு சமூகத்தாரும் அவர்களுடைய ஆண்டு வருகிற போது அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மது அருந்தி கூத்தாடி மிக கேவலமான முறையிலே அந்த நாளை அவர்கள் வரவேற்பார்கள். நமக்கு இஸ்லாத்தில் அப்படியெல்லாம் அனுமதி இல்லை. அதை கொண்டாட வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரவும் இல்லை. ஆண்டு இஸ்லாமிய ஆண்டை பற்றிய அறிவு, இஸ்லாமிய மாதங்களை பற்றிய அறிவு, இது அவசியம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவசியம் இருக்க வேண்டும். அது முஸ்லீமுக்கு கடமையாகும். மற்ற விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பதைப் போல இஸ்லாமிய மாதங்களையும் இஸ்லாமிய ஆண்டுகளையும் தெரிந்து வைப்பதிருப்பது கடமை, அது அவசியம். ஏனென்று சொன்னால் நாம் கடைபிடிக்கின்ற வணக்க வழிபாடுகள் அத்தனையுமே இஸ்லாமிய மாதங்களை சார்ந்ததாக இருக்கிறது. ரமலானை நாம் அறிந்து கொள்வதற்கும் ஷவ்வால் என்று நான் ஈதை அறிந்து கொள்வதற்கும் குர்பானி கொடுப்பதற்குரிய அந்த நாளை அறிந்து கொள்வதற்கும் எல்லாமே இஸ்லாமிய மாதங்கள் அவசியம் நாம் அறிந்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதை குறிப்பாக 4 மாதங்களை அல்லாஹ் சொல்லுவான். அது மகத்துவமிக்க மாதங்கள் என்பதாக அது ஹஜ்ஜி அந்த மாதங்களிலே வருகிற காரணத்தினால், அந்த காலங்களிலே ஹஜ்ஜினுடைய கிரியைகள் நடைபெறுகிற காரணத்தினால் ஷவ்வால் துல்காதா துல்ஹஜ், அதாவது துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜபு ஆகிய 4 மாதங்களும் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக அமைந்திருக்கின்றன. இஸ்லாத்தினுடைய வரலாறு ஒவ்வொன்றோடும் பின்னி பிணைந்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாறு என்பது அந்த மார்க்கத்தினுடைய அதை சார்ந்திருக்கிற ஒன்றினுடைய அடிவேராக இருக்கிறது. ஒரு மரத்தினுடைய அடிவேர் எப்படி அந்த மரத்தை பலப்படுத்துகிறதோ அதுபோல ஒவ்வொரு இஸ்லாமியனும் இஸ்லாரை தெரிந்திருந்தால் அவனை மார்க்கம் உறுதியாக இருக்கும். அதிவேறு கணத்தை உறுதியாக இருக்கிற போது அதன் மூலம் வெளிப்படுகிற செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள் உறுதியாக இருக்கும். எப்போது வரலாறு நமக்கு தெரியாமல் போய்விடுகிறதோ அல்லது வரலாறுகளை நாம் மறந்து விடுகிறோமோ அப்போது நம்முடைய ஈமானில பலகீனம் உண்டாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற போது வரலாறை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் திருமறையிலே ஏராளமான வரலாறுகளை சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்களுடைய வரலாறுகளை அதற்கு பின்னால் தோன்றிய சாபியன்கள், தபாபியன்கள் இவர்கள் எல்லாம் அந்த வரலாற்றை தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்ததின் மூலமாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நூற்றாண்டுகள் வரையிலும் இஸ்லாம் மிக தழைத்து இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எப்போது முஸ்லிம்களிடத்திலே வரலாறு, முஸ்லிம்களுடைய வரலாறு கைவிட்டு போய்விட்டதோ அன்றிலிருந்து இஸ்லாமியர்களுக்குள்ளே பிரிவினைகளும் பிளவுகளும் பலவிதமான சூழ்ச்சிகளும் பகைம உணர்வும் இவைகள்லாம் ஏற்பட்டுவிட்டன. இன்றைக்கு பெரும்பான்மையான சமுதாயமாக கிட்டத்தட்ட உலகத்திலே 130-க்கும் கோடி மேற்பட்ட அளவுக்கு எண்ணிக்கையில் இருக்கிற முஸ்லிம்கள் 1-க்கும் ஆகாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமே முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற வலு போய்விட்டது. அந்த உயிராக பேணப்படுகிற அந்த ஈமானிய உணர்வு போய்விட்டது. அதனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆரம்பத்திலே முதலிலே தாக்கப்படுவது முஸ்லீமாகத்தான் இருக்கும். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று வருகிற போது அதற்கு நாம் இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாம் எந்த அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்ள முடியும், இபாதத்துகளிலே ஆர்வத்தை ஏற்படுத்த முடியும். நம்முடைய ஈமானிலும் நம்முடைய இபாதத்துகளிலும் அந்த குன்றி, அந்த உயிர் குன்றி போய்விட்ட காரணத்தினால் பலவிதமான சோதனைகளுக்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன செய்தியைத்தான் ஹிஜ்ரத் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு நாட்டை விட்டு மார்க்கத்திற்காக, அவருடைய பாதுகாப்பதற்காக, அவருடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்பதற்காக, எவ்வளவு செல்வங்கள் எவ்வளவு சொத்துக்கள் அந்த ஊரிலே இருந்தாலும் அவைகள் அனைத்தையுமே விட்டுவிட்டு இறைவனது கட்டளைக்கு அடிபணிந்து போவதற்கு பெயர் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். அரபி வார்த்தையில் ஹிஜ்ரத் என்று சொன்னால் வெறுத்து போகுதல் என்பதாக பொருள், ஓடி போகுதல் என்பதாக பொருள். ஒரு மனிதன் இந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வேலை நிமித்தமாக மாறி போய்விட்டால் அவன் ஓடி போய்விட்டான் என்று சொல்ல மாட்டோம், இந்த ஊரில் இருந்தார் போய்விட்டார் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு ஊரில் இருந்து அந்த ஊரை அவன் வெறுத்து அந்த ஊருக்கே திரும்ப கூடாது என்று சொல்லி போய்விட்டான் என்று சொன்னால் அவன் ஓடி போய்விட்டான் என்று சொல்லுவோம். அதுபோல மக்காவிலிருந்து தன்னை உயிரை பாதுகாப்பதற்காக அந்த உயிர் மார்க்கத்தோடு சார்ந்திருக்க வேண்டும் என நோக்கத்திலே மக்காவிலிருந்து புறப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 காலங்கள் இந்த மக்காவில் இருந்தார்கள். கடுமையான அடக்குமுறைக்கும் அநியாயத்துக்கும் கட்டுப்பட்டு அங்கே கிடந்தார்கள். பலவிதமான சோதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சகித்துக் கொண்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் கடும் இன்னல்களுக்கும் துன்பத்திற்கும் ஆளானார்கள். ஆனால் அவர்களுக்கு இருந்த ஒரே லட்சியம், என்ன துன்பம் ஏற்பட்டாலும், எவ்வளவு மரணங்கள் உண்டானாலும், எவ்வளவு உடலுக்கு பாதிப்புகள் உண்டானாலும் மார்க்கத்திலிருந்து வெளியேறிவிடக் கூடாது என்ற நிலையில 13 காலங்கள் அங்கே அவர்கள் வசித்தார்கள். அதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பலர்களும் கொல்லப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், கேவலப்படுத்தப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கும் கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அந்த கட்டத்தில் தான் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, இஸ்லாத்தை இந்த பூமியை நிலைநிறுத்துவதற்காக, அல்லாஹ் என்ற பெயரை சொல்லுகிற மனிதர்கள் இந்த உலகத்திலே இறுதி காலம் வரையிலும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்காவிலிருந்து அல்லாஹ் புறப்பட சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னாலே தன்னுடைய தோழர்கள் எல்லாம் மதீனாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். எல்லா தலைவர்களும் ஒரு உயிருக்கு ஆபத்து என்று வருகிற போது முதலில் அவர்களைத்தான் பாதுகாப்பதற்கு முயற்சிப்பார்கள். சில நேரங்களிலே குடும்பத்தார்களை கூட விட்டுவிட்டு போய் விடுவார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவுக்கு அனுப்பினார்கள். நேரம் வருகின்ற வரையிலும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நெபிமார்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிற போதுதான் அல்லாஹ் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவான். முந்தைய வரலாறு அப்படித்தான் இருந்திருக்கிறது. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த ஊரிலே நெருக்கடி ஏற்பட்ட போதுதான் அல்லாஹ் அந்த ஊரிலே இருந்து அவருடைய குடும்பத்தாரோடு வெளியேற சொன்னான். மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அப்படித்தான், கடுமையான நெருக்கடி ஏற்பட்ட நேரத்திலே அங்கிருந்து வெளியேற சொன்னான். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி, கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது. குறைஷிகள் ஒன்று கூடி தாரின் நதுவாவிலே உட்கார்ந்து ஆலோசனை செய்தார்கள். இந்த முகம்மது அவருடைய சஹாபாக்களை எல்லாம் மதீனாவுக்கு அனுப்பிவிட்டார். அவர்களெல்லாம் அந்த நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல முறையில் இருக்கிறார்கள். கொஞ்ச காலத்தில் அவர்கள் பலம் அதிகமாகி நம்மை எதிர்ப்பதற்கு வந்துவிட்டால் என்ன செய்வது என்று ஆலோசனை நடக்கிறது. அப்போது அவர்களுக்குள்ளே பேசப்பட்டது, அவர்களெல்லாம் அங்கு சென்றாலும் வேர் இங்குதானே இருக்கிறது, அந்த வேரை அழித்து விட்டால் எல்லாமே முடங்கி போய்விடும். எனவே இந்த முகம்மதை கொன்றாக வேண்டும், கொலை செய்தாக வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அதற்காக ஒரு தினத்தை ஏற்பாடு செய்கிறார்கள், அதற்கான சில வியூகங்களை வகுக்கிறார்கள். அந்த இரவே தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிஜ்ரத்து புறப்படும் அனுமதி கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவோடு இரவு புறப்பட்டு போகிறார்கள். நீண்ட சம்பவம், அந்த சம்பவத்தை ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளிலே நீங்கள் படித்துக் கொள்ளலாம். இடையில என்னெல்லாம் நடக்கிறது, சவுர் குகையில் அவர் தங்கினது, மூன்று நாட்கள் அங்கே இருந்தது, எதிரிகள் அங்கே வந்தது, அங்கே எதிரிகளை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கலக்கம் அடைந்தது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹசன் இன்னல்லாஹு மானா, கவலைப்படாதீர்கள், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார் என்று ஆறுதல் சொன்னது என்றெல்லாம் நீண்ட வரலாறு. மக்காவாசிகளை விட்டு மதீனாவுக்கு போய், மதீனாவுக்கு போன பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பொறுப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. ஒரு சமூகத்தை அமைக்க வேண்டும், அதற்கு ஒரு நிலம் தேவை. சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு எதுவுமே செய்துவிட முடியாது, அதிகாரத்தை கையில் பிடிக்க முடியாது. எனவே அங்கு செல்கிறார்கள். மதீனாவை தன்னுடைய தலைமையகமாக ஆக்கிக் கொண்டார்கள். அங்கிருந்து ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளிலே இந்த உலகம் முழுமைக்கும் இஸ்லாத்தை போதிக்குகின்ற மிகப்பெரிய சாத்திய, அதாவது சாதனை உருவாக்கினார்கள். அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாத்தின் எழுச்சி என்பது ஏற்படுகிறது, இஸ்லாத்திற்கு மாற்றம் ஏற்படுகிறது. அதுவரையிலும் எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சட்டங்கள் இஸ்லாத்திலே சட்டமாக்கப்படவில்லை. இஸ்லாம் ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் சட்டமாக்கப்படுகிறது. ஏன்? அல்லாஹு தஆலா திருமறையிலே ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து கூறுகிற எல்லா வசனங்களும் ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட வசனங்கள் தான். அதுவரையிலும் யாயுவல்லதீன் ஆமனு என்று மக்காவில் இருக்கிற போது முஸ்லிம்களை அழைக்க முடியவில்லை. அந்த அழைப்பு அப்படி அல்லாஹ் கொடுத்து விட்டால் அதிலே மக்காவாசிகளும் இணைந்து கொள்வார்களே. எனவே அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு வந்த பிறகுதான் யாயுவல்லதீன் ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்குகிற அந்த பாங்கினை அங்கே ஏற்படுத்தினார். தொழுகை முழுமையாக கடமையாக்கப்பட்டது, பாங்கு சொல்லுகிற அந்த நடைமுறை வந்தது, ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்குகிற நடைமுறை, ஈது பெருநாளை கொண்டாடுகிற நடைமுறை, இஸ்லாத்திலே இருக்குகிற திருமண சட்ட ஒப்பந்தம், விவாகரத்து சம்பந்தமான சட்டங்கள், வாரிசுரிமை சட்டங்கள், இன்னும் எத்தனை எத்தனை சட்டங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நிகரத்து பின்பு ஏற்பட்டவைதான். அந்த முஹாஜிர்கள் அன்றைய காலத்திலே மதீனாவிலே மதீனாவுக்கு வந்து குடிபெயர்ந்தவர்கள், அகதிகள். ஆனால் அவர்களை அகதிகள் என்று அழைக்கக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்கள் என்று பெயர் வைத்தார்கள். வெறுத்து வந்தவர்கள், மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய இல்லை, அதாவது தன்னுடைய இடத்தை விட்டு வந்தவர்கள். அவர் ஓட்டாண்டிகள் அல்ல, மிகப்பெரும் செல்வந்தர்கள். செய்தனா உஸ்மான் அப்பா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, செய்தனா அப்துல் ரஹ்மான் அவுப் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, செய்தனா சுமைப் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் தனவந்தர்கள், மக்காவிலே மிகப்பெரிய அளவிலே அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு வாணிபம் செய்தவர்கள், அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் தங்களது வீடுகளை விட்டுவிட்டு, தொழிலை விட்டுவிட்டு, தோட்டங்களை விட்டுவிட்டு, செந்நிறமான ஒட்டகங்களை விட்டுவிட்டு, எல்லா சொத்துக்களையும் அங்கே விட்டுவிட்டு, உயிரையும் மேலாக மதிக்கப்படுகிற காபத்துள்ளாவையும் விட்டுவிட்டு மார்க்கத்திற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்தார்கள். யாரும் அப்படி செய்வது சாத்தியம் அல்ல. உலக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களை பிரவணத்திலிருந்து விரண்டோடி வரும்படி கட்டளை பிறப்பித்த போது அந்த மக்கள் கிட்டத்தட்ட 500,000 பேர்கள் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அதில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அவரவுடைய வேலை செய்கிற கிபித்திகளிடத்தில் நகைகளை இரவலாக வாங்கி இருந்தார்கள். ஒரு திருவிழாவுக்கு போக வேண்டியிருக்கிறது, எனவே கொஞ்சம் அணிந்து கொள்ள நகை கொடுங்கள் என்பதாக கிபித்தி பெண்கண்டத்திலே இரவலாக வாங்கிய நகைகளை வைத்திருந்தார்கள். ஹிஜ்ரத் புறப்பட சொன்ன போது அவர்களால் திருப்பி கொடுக்க முடியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் புறப்படும்படி உத்தரவிட்டார்கள். அந்த நகைகளை எடுத்துத்தான் அவர்கள் ஹிஜ்ரத் புறப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களும் தங்களது சொத்துக்களை அங்கே விட்டுவிட்டு போனது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்விடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற பொருட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அன்றைக்கு வங்கி அவரிடத்திலே சில நகைகளையும் பணங்களையும் கொடுத்து வைத்திருந்தார்கள் அமானிதமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து புறப்படுகிற போது அலிஹிஸ்ஸலாம் இன்னாருடைய அமானித பொருள்கள் என்னுடைய வீட்டில் இருக்கிறது, நான் இப்போது புறப்படுகிறேன், நீங்கள் இந்த அமானித பொருள்களை நிறைவேற்றிவிட்டு கொடுத்துவிட்டு மதீனா வந்து சேருங்கள் என்று சொன்னார்கள். அதுவரையிலும் என்னுடைய இல்லத்திலே இருந்து கொள்ளுங்கள், நான் படுக்குகின்ற படுக்கையிலே படுத்துக் கொள்ளுங்கள், நான் போர்த்துகின்ற பச்சை நிற போர்வையை போர்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள். எந்த பயமும் இல்லாமல், எந்த அச்சமும் இல்லாமல் அரியல்லா தலான்பு கொலை வெறி கொண்ட கும்பல் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து முன்வாசல் வழியாகத்தான் போகிறார்கள். உள்ளே கதவை உடைத்து விட்டு இங்கு வந்து பார்த்தால் அரியல்லாவுக்குத்தான் ஆபத்து. அதையெல்லாம் அரியல்லாவு சிந்திக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையிலே படுத்தார்கள். ரசூலுல்லாஹ் போர்த்தியிருந்த போர்வையை போர்த்தி படுத்திருந்தார்கள். வழக்கமாக எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் கதவு திறக்கப்படவில்லை. குறைசிகள் உள்ளே நுழைந்து கதவை உடைத்து பார்க்கிறார்கள். உள்ளே ஒரு மனிதர் படுத்து கிடக்கிறார். அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், முகம்மது தப்பி போகவில்லை, இங்குதான் படுத்திருக்கிறார் என்று சொல்லி எழுப்பினார்கள். எழுப்பி பார்த்த போதுதான் அது முகம்மது அல்ல, அரியல்லாஹு என்று தெரிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கியம் மீது அவ்வளவு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஒரு காலத்திலே கேட்கப்பட்டது, அவ்வளவு ஒரு அபாயகரமான அந்த இரவிலே எப்படி நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த படுக்கையிலே படுத்து அவருடைய அவர்கள் போர்த்தியிருந்த போர்வையும் போர்த்தி படுத்தீர்கள் என்று கேட்டபோது அதில்லாம சொன்னார்கள், என்னுடைய வாழ்நாளிலே நான் நிம்மதியாக தூங்கிய அந்த இரவுதான் என்று சொன்னார்கள். அதுவரையிலும் எத்தனையோ இரவுகள் எனக்கு தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறது, ஆனால் அன்றைக்கு தான் நான் நன்கு தூங்கினேன் என்று சொன்னார்கள். காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இந்த பொருள்கள் எல்லாம் ஒப்படைத்து விட்டு அதே மதீனா வந்து சேருங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அதற்கு மாற்றமாகவா ஒன்று நடக்கும்? எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர சொல்லிவிட்டார்கள். மதீனாவுக்கு போகிற வரையிலும் நம்முடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, எனவேதான் அன்றைக்கு நிம்மதியாக உறங்கினேன் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்திலே அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலும் யாருடைய பொருளும் எடுத்து போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் அவருடைய பொருளை ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற பிறகு அந்த செய்த மிகப்பெரிய மிக ஒரு வேலை, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? 200-300 மேற்பட்ட சஹாபிகள் மக்காவில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு கிடையாது, அடுத்த வேலைக்கு உணவு கிடையாது, உடுத்த துணிக்கு மாற்று துணி கிடையாது, எதையுமே எடுத்துக்கொண்டு போகவில்லை. அப்படி அப்படியே விட்டு விட்டு உயிர் தப்பினால் போதும் என்று வந்தவர்கள் முழுக்க முழுக்க
அகதிகளாக வந்தவர்கள் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். மதீனாவில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அன்சாரிகளும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் கிடையாது. ஆரம்பத்திலே அவர்களும் ஒரு நடுத்தர நிலையிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தவர்கள் தான். நேரித்த மன விவசாயத்தையே நம்பி தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டு வந்தவர்கள் தான். இருந்த போதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே முஹாஜிர் சஹாபாக்களை இணைத்து விட்டார்கள். இவர் உங்களது சகோதரர், இவரை உங்களது இல்லத்திற்கு நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள், இவருக்கு தேவையான செலவுகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அப்படி ஒவ்வொரு சஹாபியும் முஹாஜிரும் ஒவ்வொரு அன்சாரி சஹாபாக்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இந்த அன்சாரி சஹாபாக்களுடைய பெருந்தன்மையை பாருங்கள். இன்றைக்கு நாம் ஒரு நாட்டிலிருந்து ஒரு அகதியாக இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அகதிகள் இன்று வரையிலும் இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். இலங்கையிலிருந்து வந்த அகதிகளுக்கு கூட இன்றைக்கு கல்லூரிகளிலே இடம் கிடைப்பதில்லை. எவ்வளவு அதாவது 12வது வகுப்பிலே எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு கல்லூரிகளிலே படிப்பதற்கு அனுமதி கிடைப்பதில்லை. ஏழைகளாக பராளைகளாக எந்த விதமான வசதியும் இல்லாமல் அரசாங்கம் கொடுக்குகின்ற அந்த உணவுக்காக வேண்டி கையேந்தி நின்றுதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது நாட்டு மட்டுமல்ல எல்லா நாடுகளையும் நிலை இதுதான். கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 6.5 கோடி மக்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நஞ்சம் அல்ல, மொத்த உலக மக்களிலே கிட்டத்தட்ட 10% ஆகும். அது 6.5 கோடி மக்கள் இந்த உலகிலே ஒவ்வொரு நாடுகளிலும் அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு முறையான உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, அவர்களுக்கு முறையான உணவு போய் கிடைப்பதில்லை. ஒரு இரண்டாம் தர மக்களாக மூன்றாம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே மதீனா மக்காவிலிருந்து வந்தவர்களை அன்சாரிகள் மிகப்பெரிய பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வந்து அவர்களுடைய பொருள்களை வியாபாரத்திலே பங்கு கொடுத்தார்கள், வீட்டிலே பங்கு கொடுத்தார்கள், மனித மக்களை இழந்தவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள், அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு இணையாக அவர்களை இணைத்து விட்டிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சல்மான் பார்சி ரலியல்லாஹு ரொம்ப வயது கடந்தவர்கள், வயதையெல்லாம் சத்தியத்தை தேடுவதிலே கழித்து விட்டு மதீனாவுக்கு வந்த பிறகுதான் சற்று ஆசுவாசம் கிடைத்தது, திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்போதுதான் அவர்களுக்கு ஏற்பட்டது. தன்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த ஆசையை அபு தர்தா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஒரு பெண்ணையும் சொன்னார்கள், இன்ன அன்சாரி சஹாபியினுடைய மகள், அவர் திருமணம் என்னுடைய மனைவியாக வந்தால் எனக்கு நன்றாக இருக்கும் என்று தன்னுடைய விருப்பத்தையும் சொல்லிவிட்டார்கள். சொன்ன மாத்திரத்திலே பன்ஹு, இவர் மக்காவிலிருந்து வந்தவராச்சே, இவருக்கு ஒன்னும் இல்லையே என்றெல்லாம் யோசிக்கவில்லை. தன்னுடைய சகோதரர் கையை பிடித்தார்கள், நேராக அந்த பெண் வீட்டுக்கு போனார்கள். பெண் வீட்டுக்கு போய் சொன்னார்கள், இவர் என்னுடைய சகோதரர் சல்மான், அவருடைய மகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் பாரசி அவர்களை பற்றி என்னெல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து அந்த பெண் வீட்டாரிடத்திலே சொல்லி, இவருக்கு உங்களது பெண்ணை மகளை எனக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அந்த பெண்ணோ மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர், நல்ல அழகானவர் கூட, அந்த தந்தைக்கு கொஞ்சம் தயக்கம், எப்படி சல்மானுக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பது. அங்கே அபு தர்தா லெவனத்திலே சொன்னார்கள், சல்மானுக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு வேண்டுமானால் என் மகளை நான் திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லி அவரை சம்மதிக்க வைத்து தன்னுடைய சகோதரருக்காக பெண் கேட்டு போன அபு தர்தா லெவனத்திலே மறுமணம் செய்து வைத்தார்கள். ஏற்கனவே அபு தர்தா லெவனத்துக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறார்கள். உங்களுடைய அழகும் உங்களுடைய குடும்ப பாரம்பரியமும் எனக்கு மிக பிடித்தமாக இருக்கிறது, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று திருமணமும் அங்கே நடந்து விட்டது. அபு தர்தா ரலியல்லாஹு வெளியிலே வந்தார்கள். சல்மான் பாரசி முகத்தை பார்ப்பதற்கே மிக வெக்கமாக இருந்தது. சொன்னார்கள், என்னை மன்னித்து விடுங்கள், நிலைமை இது மாதிரி ஆகிவிட்டது, உங்களிடத்தில் இந்த விஷயத்தை சொல்வதற்கு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கிறது என சொன்ன போது சல்மான் பாரசி ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் தான் வெக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய விதியில ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பெண்ணை, உங்களுக்கு ஜோடியாக வர வேண்டிய ஒரு பெண்ணை நான் பெண் கேட்கும்படி உங்களிடத்திலே சொல்லிவிட்டேனே, எனவே நான் தான் வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியானால் எந்த அளவுக்கு மதீனாவாசிகள் மக்காவாசிகளிடத்தில் இணக்கமாக நடந்து கொண்டார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். உலகத்திலே உலக வரலாற்றிலே அந்த அளவுக்கு இறங்கி போயிருக்கிற ஒரு சமூகம் உலகத்திலே பார்க்க முடியாது. அல்லாஹ் அதனால தான் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், முஹாஜிர்களான ஏழை சஹாபாக்கள் அவர்கள் உகுருஜூம் இந்தியாவும் அவருடைய வீடுகளிலே இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், அம்பால் என்றும் அவர்களது பொருள்களையும் விட்டுவிட்டு வெளியேற்றப்பட்டவர்கள், மக்காவில் அவர்களுக்கு குடியிருப்பதற்குரிய வசதி வாய்ப்புகளும் நிம்மதியும் இருக்குமானால் அங்குதான் இருந்திருப்பார்கள். ஆனால் நிர்பந்தமான சூழ்நிலையில் அவர்களது செல்வங்களையும் அவர்களது வீடுகளை விட்டுவிட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், எபுத்தா ஊன பதிலம் என் அல்லாஹ், அவர்கள் வெளியேறி இருந்தது அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பலனை தேட வேண்டும் என்பதுதான், அல்லாஹ்விடத்திலிருந்து சிறப்பை பெற வேண்டும் என்ற நோக்கம் தான். வருமானா அல்லாஹ் தாலாவுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. நாடு பிடிக்க வேண்டும் என்பதோ, அங்கு போய் நல்ல சம்பாத்தியம் செய்து கொள்ளலாம், நல்ல வாழல் கொள்ளலாம் இருக்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய பொருத்தமும் அவருடைய திருப்தியும் நமக்கு கிடைத்தால் போதும் என்ற நோக்கத்தோடு அங்கிருந்து வெளியேறினார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லாம் யாருக்கு யார் உதவி செய்ய வேண்டும், ஆனால் இவர்கள் புலம்பெயர்த்து சென்றதை அல்லாஹ் தாலா தனக்கு செய்த உதவியாக சொல்லி காட்டுகிறான், தன்னுடைய ரசூலுக்கு செய்த உதவியாக சொல்லி காட்டுகிறான். உலாய்க ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று சொல்லுகிறான். முஹாஜிர் சஹாபாக்களை விட மார்க்கத்திலே உண்மையானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த சஹாபாக்களை புறக்கணித்து மார்க்கம் இருக்கிறது என்று சொல்லவும் முடியாது. அந்த சஹாபாக்களை புறக்கணித்து விட்டு நான் மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் அவர்களை சர்டிபிகேட்படுத்துகிறான், சான்றிதழ் தருகிறான், ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள் உண்மையாளர்கள். வல்லதீன தபவுத்தார வல்லீமான மின் கபலிகம், அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு முன்னால் மதீனாவிலே தங்கள் இல்லங்களையும் ஈமானையும் அமைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் யுகூரமன்ஹாஜரையிலேயும் யார் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்களோ அவர்களை அதிகம் அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் மீது அன்புமாறாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வலாயஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதன் மிம்மா ஊது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களுக்கென்று ஏதாவது விசேஷமாக சில காரியங்களை செய்துவிட்டால், விசேஷமாக அவர்களை புகழ்ந்து சொல்லிவிட்டால், அது தனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட அவர்கள் முஹாஜிர்கள் மீது சொல்லப்படுகிற விஷயத்தை திருப்தியோடு ஏற்றுக்கொள்வார்கள். கொஞ்சமும் கூட அதன் மீது பொறாமை கொள்ள மாட்டார்கள், கெட்ட எண்ணம் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய மனதை எப்படி படம் பிடித்து காட்டுகிறார் என்று பாருங்கள். அந்த அளவுக்கு அவரிடத்திலே நடந்து கொண்டார்கள். வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதன் மிம்மா ஊது வயூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாஸா, தனக்கு அது தேவை இருக்கிறது என்ற நிலையிலும் கூட தன்னை விட முஹாஜிர்களைத்தான் அந்த விஷயத்திற்கு அவர்கள் முற்படுத்துவார்கள், அவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி அன்சாரிகளை பற்றி சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, சுவனத்தை பற்றி யாரையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்களோ, பத்து சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அபு தல்ஹா ரலியல்லாஹு போன்ற எல்லா சஹாபாக்களும் முஹாஜிரை சேர்ந்தவர்கள். இவர்களெல்லாம் சொர்க்கவாதி என்று அன்சாரிகளுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த மனதிலே ஒரு வருத்தமும் ஏற்படவில்லை. அவங்க வந்தவங்க, நம்ம தானே அவங்களை ஆதரிச்சோம், நம்மளை சொல்லாம ரசூல் அவங்களை சொல்றாங்களேன்னு சொல்லல. கிலாபத் என்கின்ற அந்த பொறுப்பும் முஹாஜிர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. மதீனா அன்சாரிகளுடைய தாயகம் அங்குதான் அவர்கள், அவர்களது பூர்வீகம் இருந்த போதிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய அமீரும் மினாக யார் வர வேண்டும் என்று பிரச்சனை வருகிற போது அபூபக்கர் சித்தீக்கள் தான் அவர்களை கொண்டு வருகிறார்கள், வரிசையாக உமர் அல்லாஹ்வை கொண்டு வருகிறார்கள், உஸ்மான் அல்லாஹ்வை கொண்டு வருகிறார்கள், அலி அல்லாஹ்வை கொண்டு வருகிறார்கள், எல்லாமே முஹாஜிர் சஹாபாக்கள். நம்ம இந்த காலத்துல இந்த நாட்டில் இருக்கிறோமே, இவ்வளவு வருஷம் இருக்கிறோமே, நமக்கெல்லாம் அந்த பதவி இல்லாமல் வந்தவர்களுக்காக கொடுப்பது என்ற எண்ணம் அவர்களுக்கு துளியும் கூட ஏற்படவில்லை. இன்னைக்கு கூட நமக்கு மத்தியில் இருக்கிறது, ஒரு மாலாவில யாராவது ஒருத்தர் புதுசா குடி வந்தா, அவர் இப்ப வந்தவர் தான், நான் 40 வருஷமா இருக்கேன். இது மாதிரியான பாகுபாடு கொஞ்சமும் இடத்திலே
இருந்ததில்லை. எல்லாத்தையுமே கொடுத்தார்கள், எல்லாத்தையுமே அர்ப்பணித்தார்கள். அந்த அளவுக்கு அன்சாரிகளுடைய உள்ளம் அந்த அளவுக்கு விசாலமாக இருந்தது. எனவேதான் அந்த இரண்டு கூட்டத்தார்களையும் அல்லாஹ்வுத்தால அப்படி தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு முறை சொல்லி காட்டினார்கள், ஹிஜ்ரத்து மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை என்று சொன்னால் அன்சாரிகளை நான் பார்த்திருக்க முடியாது, அன்சாரிகள் என்ற ஒரு சமூகமே உருவாயிருக்க முடியாது. அதே போல என்னுடைய வாழ்க்கையில நான் பிறக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு கொடுக்கப்படுமானால் அன்சாரிகளோடுதான் நான் இருந்திருப்பேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மக்காவாக இருந்த போதிலும் கூட மக்காவிலே ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த வீடு இருக்கிறது, காபத்துல்லாவுக்கு அருகிலேயே இருக்கிறது. இருந்த போதிலும் கூட தான் மரணித்த பிறகு தன்னுடைய உடல் அங்கே சென்று அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு விரும்பவில்லை. அந்த அன்சாரிகள் இருக்குகின்ற பகுதியில் தான் ரசூல் அடக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒரு முறை சஹாபாக்கள் குறைபட்டுக் கொண்ட போது, அன்சாரி சஹாபாக்கள் குறைபட்டுக் கொண்ட போது, கிடைப்பது எல்லாம் கனிமத்து பொருளாக கிடைப்பது எல்லாம் முஹாஜிருடைய ஏழைகளுக்கும் முஸ்லிமாக புதிதாக வருகிறவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பங்கு வைத்து கொடுத்து விடுகிறார்களே, நமக்கு அதிகம் தருவதில்லையே என்று அன்சாரிகளில் உள்ள சில வாலிபர்கள் பேசிக் கொண்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளே அழைத்து சொன்னார்கள், அவர்கள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய உலக சாதனங்களை எடுத்துக் கொண்டு போகிறார்கள், உலகத்துடைய கனிமத்து பொருள்களை எடுத்துக் கொண்டு போகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் கொண்டு போகிறீர்கள், அதன் மீது உங்களுக்கு திருப்தி இல்லையா என்று கேட்டார்கள். என்ன இருந்தால் அந்த சிறப்பு கிடைக்குமா? யார் என்ன எடுத்துக்கொண்டு போனாலும் அவர் அவரது உலக சாதனங்களைத்தான் கொண்டு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களது பூமியில இருப்பார்களே, உங்களது பூமியை தேடி லட்சோப லட்சம் மக்கள் உங்களை தேடி வருவார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திப்பதற்காக. அதைவிட என்ன சிறப்பு வேண்டும்? அப்படியே அமைதியாகிவிட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் உலக வாழ்க்கையிலே மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்கத்தை இந்த உலகத்திலே வலுவாக கொண்டு வரும் என்பதற்காக வேண்டி தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் அந்த உத்தமர்கள். அது மாதிரியான ஒரு சமூகம் இந்த உலகத்திலே இருந்த காரணத்தினால்தான், இந்த உலகத்திலே வாழ்ந்த காரணத்தினால்தான் இந்த ஒவ்வொரு ஊர்களிலுடைய மசூதிகளிலும் பாங்கு சொல்லப்படுகிறது, பகிரங்கமாக பாங்குடைய அழைப்பு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்தான் மிக பெரியவன் என்பதனை ஒவ்வொரு அறைசாற்றப்படுகிறது. அவர்களுடைய அதற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்களும் அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகளும் அதை கணக்கிட்டு சொல்ல முடியாது, மட்டுப்படுத்த முடியாது, அவ்வளவு உயர்வானவை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாமும் ஒரு பள்ளிவாசல் கட்டி அங்கே தொழுகை நடத்துகிறோம், அங்கே அதாவது பாங்கு சொல்லுகிறோம், இஸ்லாத்தினுடைய காரியங்கள்லாம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள், அதுக்கு அஸ்திவாரம் விட்டவர்கள் அந்த முஹாஜிர் சஹாபாக்களும் அன்சாரி சஹாபாக்களும் தான். அது ஹிஜ்ரத்தின் மூலமாக அது நமக்கு மிகப்பெரிய அளவிலே உதவியாக அமைந்திருந்தது என்பதை இங்கே நினைவிலே வைத்து, அப்படிப்பட்ட வரலாறுகளை நினைவுபடுத்துகிற ஒரு கணக்கில் தான் ஹிஜ்ரி என்ற பெயரே இந்த ஆண்டுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷால்லா இன்னும் ஒரு நாட்களிலே ஹிஜ்ரி 1438 வருடம் துவங்க இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நமக்கு கடந்த ஆண்டுகளை விட வரும் ஆண்டிலே நிறைய வர்க்கத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் வழங்கி இஸ்லாத்தின் மீது பற்றுதலையும் இஸ்லாமிய உணர்வோடு வாழுகிற அந்த நிலையும் அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. இதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்